இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது ஐயோ மூன்றாம் ஆபத்து கடந்து வருகிறது என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கு காலம் வந்தது என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்போம். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் உண்டது. அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய மையப்பொருள். வெளிப்படுத்தல் 11:18-19. போதும். அப்போ ஜாதிகள் தான் முதல்ல கோபப்படுறாங்க. கோபப்பட்டோன்னா உடனே ஆண்டவருக்கு கோபம் வருது. கோபம் வரும்போது மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதுக்கு அவங்களுக்கும் தேவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு பயத்திருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரதிபலன் கொடுக்கறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்போ இதில் ஜாதிகள் எப்படி கோபிப்பாங்க? ஜாதிகள் நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம். சங்கீதம் 2:1-6. போதும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே தான். வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் என்ன காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரோ அதே காரியத்தை சங்கீதத்திலையும் நாம் பார்க்குறோம். ஜாதிகள் கோபப்படுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்க? கொந்தளிக்கிறாங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திக்கிறாங்க. என்ன விருதா காரியம்னா என்ன இருக்கு? இப்போ வாசல் யாருக்கு என்ன புரிஞ்சுது? ஏதோ வேண்டாத காரியங்களை சிந்திச்சு அதுக்காக கொந்தளிக்கிறாங்க. அது எந்த காரியம்? அது பைபிள் வசனம். அதில் என்ன மைய பொருள் என்ன? அதான் இப்போ கேள்வி. சரி, சோத்திரம். கடைசி பதில் இது. ஆனால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகும். முதலாவது கொந்தளிக்கிறது தேவனுக்கு விரோதமாக தான் கொந்தளிக்கிறாங்க. ரெண்டாவது அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக. அவர் அபிஷேகம், அது பைபிள் வசனம்தான். அவர் அபிஷேகம் பண்ணினவர் யார்? கிறிஸ்து. தேவனுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் ஜனங்கள் எழும்பி அதிகாரிகள் ஏகமாக ஆலோசனை பண்ணி, எப்படி ஆலோசனை பண்ணுறாங்க? ஏகமாக ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து, அப்படின்னா அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் எடுத்து போடுவோம், அவைகளை எரிந்து போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சிரிக்கிறார், நகைக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய அதிகாரம்தான். ஆண்டவருடைய அகிலாண்டத்தில் இருக்கிற எல்லா பொருளும் எல்லா கோள்களும் எல்லா சிருஷ்டிகளும் அவருடைய அதிகாரத்திற்குள்ளே இருக்குது. அந்த அதிகாரத்தில் இருக்கிற காரியத்தை ஒரு குறிப்பிட்ட ஜனங்க, நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக உரிமை கொண்டாடுவோன்னா அப்போ அவர் சிரிக்காமல் என்ன பண்ணுவார்? அப்புறம் அதிகாரத்தை எடுத்துடுவாங்களாமா? அப்படின்னா கிறிஸ்துவையும் மாற்றிடுவாங்களாமா? அந்த அதிகாரத்திலாம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க? இவங்க ஆட்சி செய்வாங்களாமா? ஜாதிகள்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவங்களுடைய என்ன எதுவாக இருக்குன்னா, நாங்கள் ஆட்சி செய்வோம், நாங்கள் தலைவராக இருப்போம், ஆட்சி எங்களுடையதாக இருக்கும். அதுதான் ஜாதிகளுடைய முழு எண்ணமும். ஜாதியை எங்கே கண்டுபிடிக்கலாம்னா எந்த இடத்துல போனாலும் சரி, என்னை செக்ரட்டரியாக போடுங்க, என்னை தலைவராக போடுங்க, சபைக்குள்ள வந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அந்த பதவிக்கு ஆசைப்படுவான். எத்தனை வசனம் கேட்டாலும் சரி அவனை விட்டு அது போகாது, அவன்தான் ஜாதி. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் சிரிக்கிறார், ஆனால் என்னுடைய அதிகாரத்தில் இருக்கிற நானே ஏற்கனவே ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டம் கூடி எனக்கு விரோதமாக சிந்திச்சு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கும்போது ஆண்டவர் சிரிக்கிறாரு. சிரிக்கும்போது என்ன பண்ணுது, ஆண்டவருக்கு கோபம் ஒத்துட்டு வருது. ஆமாம், ஆண்டவருக்கு சிரிக்கிறாரு. சிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, இவனுங்களா என்கிட்ட இப்படி பண்ணுறானுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு சிரித்த கோபத்தோடு ஆண்டவர் வந்து தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தான் அவர் கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். ஆண்டவர் சிரித்தாருனாவே கோபந்தான் வரும். ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது நன்மை செய்யும்போது நாம் என்ன பண்ணுவோம், சிரிச்சிட்டா நன்மை செய்வான், சிரிக்க சில சமயம் செய்ய மாட்டோம், சிரிச்சிட்ட நன்மை செய்ய மாட்டோம், நாம சாதாரண நிலைமையில நன்மை செய்வோம். சிரிச்சானாவே கோபம் பயங்கரமா வருதுன்னு அர்த்தம். நிறைய பேர் வந்து நல்ல மாதிரி நடந்துதான் இப்ப எதிரிகள் யாராவது பார்க்கும்போது அவன் எதிரியும் தெரிஞ்சு ஓடிடுவான், அவங்கிட்ட அன்பா பேசி அவனை சிரிப்பில் மயக்கிதான் அவனை கோபத்தை தீக்குப்பாங்க. அப்படி வந்து ஆண்டவர் கோபப்படுகிறார். கோபப்பட்டு என்ன பண்ணுறாரு, ஏழாம் வசனத்திலிருந்து 12 வரைக்கும் வாசிப்போம். அப்போ கொந்தளிக்கிறதுக்கு பதிலா ஆட்சியும் அதிகாரம் வேணும்னா என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம், இல்ல அவரை கேட்கணும், ஆண்டவரை கேட்கணும், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளையும் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளையும் உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்போ ஆட்சி அதிகாரம் வேணுமா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்டா அவர் அதிகாரியா நியமிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்காம அல்லது ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்காம அல்லது அதிகாரியாக இருக்கிறவன் வசனம் என்ன சொல்லுது, எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். ஒருத்தன் பெரியவனாகனு சொல்லி நினச்சானா அவன் எல்லாத்துக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன், அப்போ தான் அவன் அதிகாரி ஆக முடியும். அப்படியாக ஆண்டவர் சமூகத்தில் கேட்காம இவங்களாக யோசனை பண்ணி நாங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்போம், நாங்கள் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி இப்படியெல்லாம் பண்ணால் தேவனுடைய கோபம் பற்றி எறியும். அதுக்கு பதிலாக ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் வந்து அந்த பதவிகளையும் அதிகாரங்களையும் கொடுக்கறதுக்கு வல்லவராக இருக்கிறார். தேவன் கோபப்படும் போது குமாரனும் கோபம் கொள்றாரு, ஏன்னா குமாரனுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிகாரம் எல்லாமே இருக்குது. ஆண்டவர் குமாரனுக்கு கொடுத்துட்டாரு, குமாரன் தான் மற்றவங்களுக்கு பதிவு பிரித்து பிரித்து கொடுக்குறாரு. அப்படின்னா ஆண்டவர் கிறிஸ்துவை கொடுத்துட்டார், கிறிஸ்து தம்முடைய வசனத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்காரும்படியான அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ தேவனும் கோபப்படுறாரு, குமாரனும் கோபப்படுறாரு. அப்போ கோபப்படும்போது நாம் வழியில் அழிந்து அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அப்படின்னா வழியில் அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள், என்ன அர்த்தம் இது, பூமியில் உயிரோடு இருக்கும்போதே நீ அவரை முத்தம் செய், செத்ததுக்கு அப்புறம் மறந்துடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதனால் சீக்கிரமாய் நல்மனம் பொருந்து, பொருந்தாவிட்டால் உனக்கு கதையே வேற, நீயே பொருந்தீங்க நல்லது, இல்லாட்டினா நான் உன்னைய நல்மனம் பொருந்த வைப்பேன். சீக்கிரமாய் வழியில் இருக்கும்போதே அவர் அடியாமல் இருக்கும்படி முத்தம் செஞ்சால் நல்லது, இல்லாட்டினா நான் உன்னை நல்மனம் பொருந்த வைப்பேன். கொஞ்ச காலத்தில் அவருக்கு கோபம் பற்றி எறியும். அப்படின்னா ஆண்டவருக்கு கோபம் எப்போ வருதுன்னு தெரியாது, எப்போ வேணாலும் வரலாம். ஆண்டவர் கீழ்படியாமல் போகும்போது கோபம் எப்போ வேணாலும் வரலாம். ஆண்டவர் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். மனம் திரும்பாமல் போனால் சீலவங்களை கோபுரம் முழுந்து செத்த மாதிரி சாக வேண்டியதுதான். அந்த மாதிரி தேவையில்லாத ஆபத்துகளில் மாட்டி தேவனுடைய நியாயத்திற்பாளாக வேண்டியதான். அதனால் அவரை எண்ணிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அப்போஸ்தலர் 4:25-28
முதலாம்
நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைஞ்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். பல காரணங்கள் இருக்குது. நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்மை மீட்கும் ஆக்கினி அவர் மேல் விழுந்தது, இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வந்தார், இப்படியெல்லாம் பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவை வந்து நிறைய பேர் பின்பற்றி போகிறாங்க. பின்பற்றி போகும்போது சீஷர்களும் பின்பற்றி போகிறாங்க. சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு. ஒன்று ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, 12 சிங்காசனத்தை உட்காந்து ஆட்சி செய்வீங்கன்ட்டாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப உற்சாகமாக போச்சு, பரவாயில்ல நம்மளுக்கு ஆட்சியில் பங்கு இருக்குது, 12 சிங்காசனத்தில் உட்காந்துடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இவர் நம்மளை ஏமாத்திட்டாருன்னு. அப்போ ஜனங்களை என்ன நினச்சிருப்பாங்க, சீசருக்கு 12 பேர் இப்படி நினைஞ்சு ஏமாந்து போயிட்டாங்க. இப்போ ஜனங்கள் என்ன நினச்சிருப்பாங்க, என்ன நினச்சிருப்பாங்க, இல்லை எல்லாரும் அதிகாரம் கிடைக்க நினச்சிருக்க மாட்டாங்க, இவர் ராஜாவாக வருவாருன்னு நினச்சிட்டாங்க. அப்போ ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சிருப்பான், யார், பிலாத்து, ராயா, அதான் பிரச்சனை. ஏற்கனவே இருந்தவங்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக திரள் திரளாக இவர்கிட்ட போகும்போது இவரை வந்து ஜனங்கள்லாம் இவரை பின்பற்றுறாங்க, 12 பேரை வேற மந்திரி ஆக்கிறன் வேற சொல்லிட்டாரு, இப்போ கண்டிப்பாக ராஜாவாயிடுவார். அதான் கடைசியாக கேட்குற, நீ ராஜாவா அப்படின்னு சொல்லி. அப்போ திரும்ப ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், ஆனால் இந்த பூமிக்குரிய ராஜா இல்லை, நான் வரப்போகிற ராஜா. அப்பவும் கடைசியில் அவனை ஏமாந்துட்டானுங்க. அப்போனா இவரை விட்டால் இவன் ராஜா ஆயிடுவான். அதனால் நம்ம எல்லோரும் கொந்தளிச்சு என்ன பண்ணணும், இவனை எப்படியாவது ஆமாம் குற்றவாளியாக்கி இவனை நியாயத்திற்கு உட்படுத்தி இவனை கொலை செய்யணும். அப்படி தான் அன்னைக்கு இருக்கிற அரசாங்க அதிகாரி எல்லாம் சேர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாங்க. அந்த சிலுவையில் அறைஞ்சதுக்கு காரணமாக இருந்தவங்க எல்லாரும் புறஜாதிகள். ஏன்னா அந்த எருசலேம் அன்னைக்கு ஆண்டது புறஜாதி ராஜா தான் ஆண்டான். புறஜாதி எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களை தூண்டிவிட்டு இவங்களெல்லாம் ஆண்டவரை கொலை செஞ்சுட்டாங்க. அப்போ இந்த கொந்தளிச்சது, கொலை செஞ்சது, கூட்டம் கூடினது எல்லாமே யாருன்னா புறஜாதிகள் தான். லூக்கா 18:31-34 என்னன்னு நாம இப்ப எருசலேமுக்கு போறோம், எருசலேமுக்கு போறானா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நாம உண்மையான தேவனுடைய சத்தியமான வார்த்தைகளுக்கு நான் போறேன், என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக நான் போறேன். அப்படி போகும்போது தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படி நிறைவேறுதுன்னா, புறஜாதிகள்கிட்ட ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசம் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார்கள். அப்படின்னா அநேகர் உமிழ்ந்து ஆண்டவரை துப்புவாங்க, மருதி வைப்பாங்க, ஐயோ இந்த அளவு அவ்வளோ தூரம் நம்பி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. வாரி நாள் அழித்து கொலை செய்வார்கள், மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவ பிடிக்கிறது, ஒப்பு கொடுக்கிறது, நிந்திக்கிறது, பரியாசம் செய்கிறது, துப்புறதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் புறஜாதிகள். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை சிலுவையில் அரைஞ்சானா அவன் புறஜாதி, இயேசு கிறிஸ்துவ துப்புனானா அவன் புறஜாதி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை வைத்து பரியாசம் பண்ணானா அவன் புறஜாதி. இப்படி ஜாதிகள் வந்து தேவனுக்கு விரோதமாக கோபம் முட்டுறாங்க. வெளிப்படுத்தல் 11:9-10,
ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் சாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்கள் கல்லறைகளில் வைத்து விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை விரதப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிப்பொழுது
என்ன நடந்ததோ அதே காரியத்தை கடைசி நாட்களில் வர்ற ஊழியக்காரங்களுக்கு அவமானப்படுத்தி வாரி நாள் அடித்து துன்பப்படுத்தி கொலை செய்வார்கள். கொலை செஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கல்லறையில் வைக்க மாட்டாங்க, அப்படியே அங்கங்கே அவங்க சடலங்களை போட்டிருப்பாங்க. அப்போ திரும்பவும் வந்து அவங்கள வந்து அந்த தீர்க்கதரிசிகள் வேதனைப்படுத்தினபடியினால் ஜனங்களை என்ன பண்ணுவாங்களாமா, சந்தோஷப்பட்டு ஒருவருக்கொருவர் வெகுமதியில் அனுப்பி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இதுக்கப்புறம்தான் தெரிவிக்கிற அவங்களுக்கு வேலை. இதுக்கப்புறம்தான் ஆண்டவர் நல்ல ஆளுக்கு யாரு கெட்ட ஆளுக்கு யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவனுடைய உண்மையான ஊழியக்காரங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்பிட்டாரு. இதில் யார் ஆண்டவருக்கு பயப்படுறவன், யார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறவன், யார் தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அறையிறவன், யார் தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை செலுத்துகிறவன் கண்டுபிடிக்கிறதுக்கு தம்முடைய ஊழியக்காரங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்பிடுவார். எப்படி 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சத்தியமான வார்த்தையை அறிவிச்சதுக்கப்புறம் இந்த ஜனங்கள்லாம் கொந்தளிச்சு எப்படி என்னென்ன காரியங்கள் பண்ணி இயேசு கிறிஸ்துவை துப்பி வாரினால் அடித்து கேவலப்படுத்தி என்னென்ன பண்ணாங்களோ அதே மாதிரி அநேக ஊழியக்காரங்களை, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் உட்காருவதற்கு தகுதியான ஆட்களை ஆண்டவர் ஊழியக்காரங்களாக அனுப்பி விட்டுருவார் எல்லா ஜனங்களுக்குள்ள. அப்போ இவங்க தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பாங்க. பிரசங்கிக்கும் போது அநேகர் பரியாசம் பண்ணுவாங்க, துப்புவாங்க, கேவலப்படுத்துவாங்க, வாரி நாள் அடிப்பாங்க, சிலுவையில் அடிப்பாங்க, கொலை செய்வாங்க, அவங்க சரீரத்தை கலரில் வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் வெகுமதியில் அனுப்பி சந்தோஷப்படுவாங்க. இவங்க எல்லாரும் ஜாதிகள். அப்படின்னா உண்மையான ஆள் யாரு அப்படிங்கிறது என்ன வருது? அப்போ உண்மையான ஜனம் யாருன்னா யூதர்கள். யூதர்கள்னா ஆவிக்குரிய யூத, அவங்க தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். யூதன் அல்லாமல் மற்றவங்க எல்லாருமே ஜாதிகள் அல்லது புறஜாதிகள். எபிரேயர் 6:4-9
பயிரை விளக்கிட்டு நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். உச்சடியிலும் முற்போக்குகளையும் முழப்பிக்கிற நன்மை காரியம் சபைக்கு கேட்டதாக இருக்கிறது. சுத்தரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவரே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவர்களும் லட்சிப்பு பொதுவான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம்.
போதும். இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை சிலுவையில் அடித்தவர்கள் எப்பவாவது மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறார். அதனால் பூமியில் இருக்கும்போது நல்மனம் பொருந்திட்டால் நல்லது, இல்லாட்டினா தேவனுடைய வார்த்தையை பெற்றதுக்கும் பரமையை ருசி பார்த்ததுக்கும் கொஞ்சமாக கொடுத்தவனிடத்தில் கொஞ்சமாக கேட்பார், அதிகமாக கொடுத்தவனிடத்தில் அதிகமாக கேட்பார். அப்படி நியாய தீர்ப்பு கடந்து வரும். அதனால் புறஜாதியிலிருந்து நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்து தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி நான் போகும்போது பரிசுத்த ஸ்தலத்திலும் மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கும் நாம் போகும்போது நாம் ஆவிக்குரிய யூதர்களாக மாறுகிறோம். அப்படி நாம் போயிட்டோம்னா நம்மளுக்கு இந்த நியாய தீர்ப்புலேருந்து தப்பலாம். அப்படி இல்லாட்டினா பின்வாங்கி போனோம்னா நாம் எல்லாரும் ஜாதிகளாகத்தான் நான் கருதப்படுவோம். அதனால் தேவனுடைய வார்த்தையை பெற்றாச்சு, நான் கிறிஸ்தவன் ஆயாச்சு, நான் பரலோகத்துக்கு போயிடலாம்னு சொன்னால் அது மனக்கணக்கு தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை சிலுவையில் அடித்து கேவலப்படுத்தி பரியாசம் பண்ணி அலட்சியம் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு வெகு சீக்கிரமாய் வருகிறது. எபிரேயர் 10:26 29 வரை. போதும். ஆண்டவர் ஒரு தடவை நம்மளுக்காக பலியானார், பலியாகி உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் மீட்டு தீர்த்தார். நம்ம பாவமும் அதில் வந்து மன்னிக்கப்பட்டிருக்குது. இப்படி மன்னிக்கப்பட்டிருக்க திரும்ப திரும்ப நாம் சத்தியத்தை அறிவு அறிஞ்சதுக்கப்புறம் மனப்பூர்வமாய் நம்ம ஆண்டவர் இறக்கமுள்ளவர், அன்புள்ளவர், கிருபையில் மகா ஐஸ்வர்யம் உள்ளவர்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பாவம் செஞ்சுட்டு வந்தோம்னா என்னாகும், வேற ஒரு பலி இல்லை செலுத்துறதுக்கு, வேற ஒரு பலி இல்லாதனால நியாய தீர்ப்பு தான் வரும். நியாய தீர்ப்பு வந்து கடைசியில் என்னவாக, வேற ஒரு பலி இல்லாமல் நாமளே நியாய தீர்ப்புக்கு பலியாக வேண்டியதுதான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக பலியானார், நான் அவருக்காக பலியாகிறேன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக பலியாகி தேவனுடைய சமூகத்தில் போய் சேருவாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அறிஞ்சதுக்கப்புறம் திரும்ப திரும்ப பாவம் செஞ்சால் இயேசு கிறிஸ்து பலியான மாதிரி ஆக முடியாது. நாம் எப்படி பலியாக முடியும்? தேவனுடைய நியாய தீர்ப்பில் தான் நம்ம பலியாக முடியும். பலியாகி அக்னி நாரத்துக்கு தான் போக முடியும். பலியாகிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த தலைமுறையவே ஆண்டவர் வந்து கலைக்கு நியமிக்கப்பட்ட ஆடுகளாக தான் வச்சுருக்கார் இன்றைக்கி இருக்கிற தலைமுறை. அதில் யாரும் தப்ப முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்காக மறித்தால் தேவனுடைய சிங்காசனத்துக்கிட்ட போயிருக்கலாம். தேவனுடைய நியாய தீர்ப்பில் மறித்தா நேராக அக்னி நரகம் தான். அதனால் எது வேணுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணிக்கிறோம். ஜாதியாக இருக்கிறோமா அல்லது யூதனாக இருக்கிறோமா? எபிரேயர் 12:15 வரை. ஆமாம், அதனால் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை அனுமதிச்சிருக்கார். அந்த காலத்தில் ரட்சிப்பு பெற்றுக்கொண்டாதான் அவனுக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கட்டளையிடுவார். கடைசியில் எல்லாம் போனதுக்கப்புறம் எவ்வளோ தான் அழுது கண்ணீர் விட்டு எவ்வளோ தான் அழுது உருண்டு பிறந்தாலும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்க மாட்டார். ரட்சிப்புக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் நியமிச்சிருக்கார். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த காலம் வேறுபடும். அவன்லாம் அப்படி இருக்கானே, அதனால் நானும் அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னா, அவனுக்கு ஒரு ரட்சிப்பினுடைய காலம் வச்சுருக்காரு, நம்மளுக்கு ஒரு காலம் வச்சுருக்காரு. அதனால் இதுவே ரட்சியினால் இதுவே அனுக்கிற காலம் அப்படின்னு யார் நினச்சி அன்னன்னைக்கு வந்து பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறாங்களோ அவங்களுக்காக ரட்சிப்பு காத்துட்ருக்கு. அப்போ அந்த ரட்சிப்பு மறுபடியும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் கசப்பான வேர் ஒன்று முளைச்சிருச்சு. அந்த கசப்பான வேர் முளைச்சின்னா என்னாகும், உள்ளே இருதயத்துக்கு போகிறது எல்லாத்தையும் எட்டியாக மாற்றிடும், எல்லாத்தையும் கசப்பாக மாற்றிடும். இப்படி இருதயத்தில் கசப்பை வச்சுக்கிட்டு மனம் திரும்பணும்னு சொல்லி நினச்சா முடியுமா? முடியவே முடியாது. அதனால் கசப்பான வேர் இருந்ததுன்னா அது இருதயத்துலேருந்து எடுத்து போடணும். கசப்பான வேர் இருக்கிறவங்களை எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்டிங்கன்னா, எப்படி கண்டுபிடிக்கலாம் இருதயத்தில் கசப்பான வேர் இருக்குது? எப்படி கனி கனி கொடுக்காமே கண்டுபிடிக்கலாம். ஆ, முகத்தில் கண்டுபிடிக்கலாம். அது ரெண்டாவது இன்னொரு வழி இருக்குது, இந்த வசனத்துலேயே இருக்குது. வாரத்தில் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் செய்யல், அப்புறம் இங்கே போட்டிருக்கு, வசனத்தில் இருக்குது. இப்போ வாழ்த்ததில் அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எதுக்கு விற்று போட்டான்? போஜனத்துக்காக விற்று போட்டான் அப்படின்னா, இன்னைக்கு எப்படி போஜனத்துக்காக விற்கிறது? ஊழியம் செய்கிறவங்களை மட்டும் இல்லையா, அவன் ஏசா ஊழியமா செஞ்சான். ஏசா ஊழியம் சரி இருந்தா ஊழியம் செய்யற ஊழியக்காரனுக்கு மட்டும் சொல்லையே, சாதாரண ஆளுக்கு தான் அது பொருத்தம். அப்படின்னா சாப்பாட்டு பிரியனா இருப்பான். தேவனுடைய வார்த்தையோட சாப்பாடு தான் முக்கியம். ஆமா, உங்களது இருதயம் பெருந்தீண்டினாலும் கவலை கவலை செய்யினாலும் பாரமடையாதபடி எச்சரிக்கையாடுங்கள். நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாகும்படி எப்பொழுதும் நீங்கள் அவங்களை காத்துக்கொள்ளுங்கள். லூக்கால வருது. அப்போ சேஷ்ட புத்திர பார்த்து வித்து போட்டவன் எதுக்கு விற்கிறானா, பெருந்தீனிக்காரனா இருக்கிறதுனால தேவனுடைய ரட்சிப்பு கூட இவனுக்கு பெருந்தீனி தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப ஜாதி யாரு, புறஜாதி யாரு, அல்லது புறஜாதி யாரு, யூதன் யாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். வாசி எடுத்தாச்சுனா வாசி. நினையாத நேரத்தில் அந்த ஆள் வரும், அதனால் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னாலே வந்துருச்சு, மற்றவங்க வாழ்க்கையில் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. அதனால் என்னைக்கு நம்ம வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அன்னைக்கு அந்த நாள் நம்ம கிட்ட நெருங்கி வந்திருக்குது. அதனால் ஆண்டவர் வந்து ரகசிய வருவேன்னு சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஆண்டவர் தனித்தனியாக வருவார், தனித்தனியாக பேசுவார். எப்படி பின்மாறி மாறா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக ஆண்டவர் கொடுக்குறாரோ அதே மாதிரி எல்லா காரியத்தையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவனே அன்று வேறொருவனும் அறியாத நாமத்தை நான் அவனுக்கு எழுதுவேன். அப்போ ஆண்டவர் ரகசியமாக தான் அந்த செய்கிறாரு, எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஆண்டவர் செய்யறதில்ல. ஆனால் ஆண்டவர் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி வருவார். அப்போ அவரை குத்தினவர்கள் எல்லாரும் அவரை பார்ப்பார்கள். அப்போ நியாயத்தீர்ப்பு வரும்போது தான் தெரியும், ஐயோ ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வந்துருச்சே, இத்தனை பேர் இங்கே சாகிறாங்களே, இத்தனை பேர் இங்கே சாகிறாங்களே, இப்படி கொள்ளை நோய் வந்துருச்சு, இப்படி பூகம்பம் வந்துருச்சு அப்படிங்கும்போது ஆண்டவர் பயங்கரமாக வரும்போது என்ன ஆகும், மலைகள் புகையும், தண்ணி கொந்தளிக்கும், எல்லாமே நடக்கும். அப்போ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா? அதுக்கு முன்னாலேயே மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறார். சோத்திரம். வெளிப்படுத்தல் 11:2. போதும். இங்கே ஜாதிகள் கோபிக்கிறார்கள், தேவனுடைய கோபம் பற்றி எறிகிறது. அப்போ தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பிக்கணும்னா ஜாதிகள் என்ன செய்யணும், புறஜாதிகள் என்ன செய்யணும், தேவனுடைய கோபம் ஜாதிகள் மேலே பற்றி எறியுது. காரணம், புறஜாதிகள் ஆண்டவரை கோபப்படுத்தியிருக்காங்க. அப்போது புறஜாதிகள் மேலே தேவனுடைய கோபம் பற்றி எறிக்கும்போது புறஜாதிகள் தங்களை காத்துக்கொள்வதற்கு என்ன செய்யணும்னா என்ன செய்யலாம்? அதான் எப்படி புறஜாதி வந்து முத்தம் செய்ய முடியாத? ஆலயத்துக்கு ஆலயத்தை மிதிக்கிறது வந்து வேற ஆள. ஒன்னாம் வசனம் வாசிப்போம். சரி, அளந்து பார். அது வந்து தொழுது கொள்ளுகிறவன் வந்து அளந்து பார்க்க சொல்லி இருக்குது. அப்படின்னா முதலாம் கூடாரம், ரெண்டாம் கூடாரம், அப்புறம் பிரகாரம், மூணு இடம் இருக்குது. இப்போ முதலாம் கூடாரத்துக்கு போகிறது, ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிறது யாரு? அவங்கள அளந்து பார்க்க சொல்லியிருக்குது. அளந்து பாருனா எண்ணிப்பார்னு அர்த்தம். அப்போ முதலாம் கூடாரத்துலேயும் ரெண்டாம் கூடாரத்தையும் ஆராதிக்கிறவங்க 144,000 பேர். இவங்க எல்லாருமே யூதர்கள். அப்போ முதலாம் கூடாரம், ரெண்டாம் கூடாரம் ஆவிக்குரிய அர்த்தம்
என்ன?
ரைட். அப்போ தேவனுடைய வார்த்தைய சரீரத்திலையும் ஆவி ஆத்மாவிலையும் பின்பற்றுகிறவர்கள் தான் முதலாம் கூடாரத்திலையும் ரெண்டாம் கூடாரத்திலையும் தேவனை ஆராதிக்கிறவர்கள். இவர்கள் எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவிக்குரிய யூதர்கள். இவங்களை எண்ணி பார்த்தாச்சு. யாரு? இவங்க எல்லாம் ஊழியம் செய்கிறவங்களா தான் இருப்பாங்க. சாதாரண மனுஷன் யாருமே இருக்க முடியாது. இப்போ ஊழியம் செய்யாமல் சாதாரண மனுஷன் ஒருத்தன் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புலேருந்து தப்பிக்கிறோம், அவன் என்ன பண்ணலாம்? எப்படி ஏற்றுக்கொள்றது? ஏற்றுக்கொள்வது எங்கே? நியாய தீர்ப்பு உலகம் முழுவதும் பற்றி எரியுது. அவன் தப்பிக்கிறதுக்கு இடமே இல்லை. அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் ஊழியம் செய்கிறவன் தான் போக முடியும். முதலாம் கூடாரத்துலேயும் ரெண்டாம் கூடாரத்துலேயும் சாதாரண மனுஷன் எங்கே போய் தப்பிக்கிறது? சித்தத்தை செஞ்சாலும் ஊழியக்காரனாக தான்
மாட்டிடுறான்.
பங்கு கிடைக்கும். அவன் எங்கேருந்து சப்போர்ட் பண்ணா அதான் இப்போ கேள்வி. கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஊழியக்காரனை சப்போர்ட் பண்ணால் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அவன் எங்கே வந்து சப்போர்ட் பண்ணணும்? இல்லையா, ஆலயத்துக்குள்ளே போயாச்சுனாலும் யூதன் தானே. இன்றைக்கி எழுத்தின்படி தேவனுடைய வேலையில் ஆலயத்தில் செய்கிறவன் யாருன்னா லேவி. அப்போ யாருக்கு இவங்க வந்து ஊழியம் செய்கிறாங்க? தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் யாருன்னா பிரகாரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் விசுவாசிகளாக இருந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து பிரகாரங்கிறது சபைக்கு வர்ற ஜனங்கள் விசுவாசிகள். ஊழியம் செய்கிறவங்க வந்து முதலாம் கூடாரம், ரெண்டாம் கூடாரத்தில் போய் ஊழியம் செய்கிறவங்க எழுத்தின்படி லேவியர்களாக இருக்காங்க. இது ஆவிக்குரிய நிலைமையாக மாறும்போது முதல் கூடாரத்துலேயும் ரெண்டாம் கூடாரத்துலேயும் ஊழியம் செய்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா யார் ஆவிக்குரிய நிலைமையில்? யூதர்கள். அப்போ சபையில் விசுவாசிகளாக இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் யார்? அவங்கெல்லாம் புறஜாதிகள். ஏன்னா பிரகாரத்தில் வந்து இருக்கிறாங்க. அப்போ புறஜாதி தேவனுடைய நியாயத்திற்கு தப்பணும்னா அவன் எங்கே வரணும்? தேவனுடைய பிரகாரத்துக்கு வரணும். பிரகாரத்தில் இருக்கிறவங்களும் அளக்காதேன்னு சொல்லிட்டாரு. பிரகாரத்தில் யார் எப்போ வேணாலும் வந்து நிற்கலாம். பிரகாரத்தில் இருக்கிறவனுக்கு என்ன வேலை? இப்போ முதலாம் கூடாரம், ரெண்டாம் கூடத்தில் இருக்கிறவனுக்கு வேலை இருக்குது. என்ன வேலைன்னா அந்த பலி செலுத்துறதுக்குண்டான வேலைகளை அவன் செய்யணும். ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கணும். அப்படியே அறிவிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல அவன் ஆண்டவருக்காக பலியாயிருவான். அவன் வந்து நேராக பரலோகத்துக்கு போயிடுவான்.
அப்படியே
ஆண்டவர் தொழுது பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா பிரதர் சொன்ன மாதிரி அந்த முதலாம் கூடாரத்துக்கு ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிறான் பார்த்தீங்களா, அவங்களுக்கும் உதவி செய்யணும். அப்போ பிரகாரத்துக்கு வந்துட்டு பிரகாரத்தை விட்டு வெளியே அவன் போகக்கூடாது. ஏன்னா பிரகாரங்கிறது பெரிய இடம். பிரகாரத்தில் வந்து என்ன வேலைன்னா ஆண்டவரை ஆராதிக்கணும், தனக்குண்டான சொத்து சுகம் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து முதலாம் கூடாரத்திலையும் ரெண்டாம் கூடாரத்தில் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு எங்களால் போக முடியல, முதலாம் கூடாரத்துலேயும் ரெண்டாம் கூடாரத்துலேயும் எங்களால் போக முடியல, நீங்களாவது போங்க அப்படின்ட்டு யார் யார் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியை மறிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அல்லது ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு உதவிகளை செய்து அவங்கள முதலாம் கூடாரத்துக்குள்ளேயும் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளேயும் அனுப்பி விடுற வேலையை செய்யணும். அதை விட்டு போட்டு பிரகாரத்தில் இருக்கிறவன் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக செயல்பட்டானா? இல்லை, பிரகாரத்தில் இருக்கிறவன் செயல்பட மாட்டான், ஆனால் பிரகாரத்துக்கு வந்துட்டு பிரகாரத்துலேருந்து வெளியில் போயிட்டானா, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை தொடரும். அப்போ உபத்திரவ காலம் முழுவதும் யாராவது ஒரு மனுஷன் எதை தப்பிக்கணும்னா அவன் நேரம் பிரகாரத்துக்கு வந்துடணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் புறஜாதியுடைய வேலை. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சரீரத்திலும் இருதயத்திலும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஊதனுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டு 10 புறஜாதிகள் எருசலேமுக்கு வர்றாங்க. எருசலேம் வந்து என்ன பண்ணுவாங்க, பிரகாரத்தில் இருப்பாங்க, அவங்க வந்து முதலாம் கூடாரத்துக்குள்ளேயும் ரெண்டாம் கூடாரத்துக்குள்ளேயும் போக மாட்டாங்க. அப்போ 10 பேர் சேர்ந்து ஒருத்தனுக்கு உதவி செய்கிறாங்க, 10 புறஜாதிகள் சேர்ந்து ஒரு ஆவிக்குரிய யூதனுக்கு உதவி செய்து அவர்களை முதலாம் கூடாரத்துக்குள்ளேயும் பலிபீடத்துக்குள்ளேயும் அனுப்பி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் உதவியாக இருக்காங்க. அப்படின்னா ஒரு ஆளுக்கு 10 பேர். ஆனால் அந்த 10 பேர்த்தில் பிரகாரத்தை விட்டு வெளியில் போனால் என்ன என்னாகும், தேவனுடைய நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா தேவனுடைய பாதுகாப்பு பிரகாரத்துலேயும் இருக்கும், முதலாம் கூடாரத்துக்கு இருக்கும், ரெண்டாம் கூடாரத்துக்கு இருக்கும். பிரகாரத்தை விட்டு ஒருத்தன் வெளியில் போயிட்டானா அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு. பிரகாரத்தில் வர்றதுனால என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தேவனை ஆராதிக்கிறது தான் பிரகாரத்தில் வேலை. யார் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். தேவனை ஆராதிக்கணும், முதலாம் கூடாரம் ரெண்டாம் கூடாரத்துக்கு போகிறவனுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யாமல் கெடுதல் பண்ணானா பயங்கரமான நியாய தீர்ப்பு. அதை வச்சு தான் ஆண்டவர் இந்த பூமியில் ஜனங்களை பிரித்து எடுக்கிறார். இந்த பூமியில் ஊரோடு இருக்கிறது யார் அப்படின்னா 1000 ஆண்டாட்சிக்குள்ள பிரவேசிக்கிறது யார்? அதே மாதிரி பரலோகத்துக்கு வரும்போது பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிறது யார்? பரலோகத்தில் ஆண்டவர் ஆராதிக்கிறது யார் சொல்லு பார்ப்போம். அது வந்து சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க. ஆமாம், 144000 பேர் சிங்காசனத்தில் உட்காந்து இருக்கிறவங்க. இந்த சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க, புறஜாதியிலேருந்து வந்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் தேவனுடைய ஆலயத்திலேருந்து தேவனை ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, இவங்களும் ஆராதிச்சிருப்பாங்க. அதான் யாரு யாரு அதான் கேள்வி. இப்போ புறஜாதியில் பிரகாரத்துக்கு வந்து இரத்த சாட்சியை மறிச்சவங்க வெளிப்படுத்தல் 7 9-14 வரை.
போதும் போதும்,
அப்ப பிரயாணத்துல நிக்கிறாங்க பாத்தீங்களா, பிரயாணத்தை அளக்காது எண்ணாது, அது புறஜாதியில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் 42 மாதம் அதை மிதிப்பார்கள். அப்போ இந்த புறஜாதியில் எல்லாருமே ஏன் ரத்த சாட்சியை மறிக்கிறாங்க? இல்லை, ஆமா, ஊழியர்காரங்களுக்கு உதவி செஞ்சதுனால மற்ற ஜனங்கள் இவங்களை கொண்டிருக்காங்க. அப்போ முதலாம் கூடாரத்தில் இருக்கிறவனும் ரத்த சாட்சியா மறிக்கிறான், ரெண்டாம் கூடாரத்துக்கு போனவனும் ரத்த சாட்சியா மறிக்கிறான், பிரகாரத்துக்கு வந்தவனும் ரத்த சாட்சியா மறிக்கிறான். பாருங்க, ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சதுனால மற்ற ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களை கொலை பண்ணிடுவாங்க. அப்போ பிரகாரத்தில் இருந்த ஆண்டவரை ஆராதிச்ச அத்தனை ஜனங்களும் பரலோகத்தில் தேவனை ஆராதிக்கிறதுக்காக அங்கே ஆண்டவர் கொண்டு போயிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் வந்து ஆண்டவரை நம்ம கொண்டு போகிறான்னா, லூசிபர் வந்து இருக்கிற ஸ்தானத்தை விட்டுட்டான், அந்த ஸ்தானத்தில் நம்மளை எல்லாம் ஆராதிக்க கொண்டு போகிறான்னு. லூசிபர் வந்து இருந்த ஸ்தானம் வந்து அவன் தூதருக்கு உண்டான ஸ்தானத்தை இழந்தான், அந்த இடம் காலியாக தான் இருக்குது. நம்மளை அதுக்கு வேண்டி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ளலை. ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்காந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், சிங்காசனத்தில் இருந்து ஆண்டவரை ஆட்சி செய்யவும் தான் ஆண்டவர் முதல் தரமானவர்களை அல்லது 144,000 பேரை அல்லது முதற் பலன்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த முதற் பலன்களுக்கு உதவி செஞ்ச ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களை ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இவங்க தான் எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள். நாங்கள் பரலோகத்துக்கு வந்துட்டாங்க, இப்போ அவங்களுக்கு வெள்ளை வாங்கி கொடுக்கப்படுது, 144,000 பேருக்கு மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்படுது. மெல்லிய வஸ்திரம்னா அதை விட கொஞ்சம் விசேஷமான வஸ்திரம். அப்போ திரளான ஜனங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, ஆனால் சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது. அப்படியாக லூசிபருடைய கடை கடைசியாகவே காலி தான். அவன் இல்லைன்னா என்ன நஷ்டம் ஆச்சு? ஒன்றும் நஷ்டமாகலையே. அவன் கூட இருக்கிற எல்லா தூதர்களையும் ஆண்டவர் அக்னி நேரத்தில் போட்டாச்சு. ஆமாம், ஆராதனை தூதாமல் இழந்துட்டான். அந்த இடத்த காலியாக அந்த இடத்துல ஆள் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளே தெரிந்து
கொள்ளலை.
நம்ம ஆராதிக்கிறோம், அவன் அவனுக்கு உண்டான இடத்த இழந்து போயிட்டான். ஆமாம், பைபிள் ஆதாரம் இல்லாமல் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அவன் ஒரு தூத, தூதனுக்கு உண்டான வேலையை அவன் இழந்து போயிட்டான். அவன் அதனால அவனுக்கு தண்டனை கொடுத்து அவனை அக்னி நேரத்தில் போட்டார். இன்னும் நிறைய தூதர்கள் இருந்து ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் தூதர்கள். தூதர்கள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 ரக்கை இருக்கிறவங்க, 6 ரக்கை இருக்கிறவங்க இருக்காங்க. ஆமாம், கேருபீன்கள் சேராபீன்கள். முகம் வந்து மனுஷ முகமாக இருந்தால் சரீரம் வேற மிருகத்தினுடைய சரீரமாக இருக்கும். அப்படி தான் வந்து தூதர்களுடைய சாயல். ஆனால் ரத்த சாட்சியை மறித்து போகிறாங்க வைங்கள, இவங்களுக்கு என்னன்னா தேவனுடைய ரூபமும் சாயலும். பிரகாரத்திலிருந்து ரத்த சாட்சியை மறித்து போகிறவனுக்கு தேவனுடைய ரூபமும் சாயலும். முதலாம் கூடாரம் ரெண்டாம் கூடாரத்திலிருந்து மறித்து போகிறான்னா இவனுக்கு தேவனுடைய ரூபமும் சாயலும். ஆனால் இந்த 144,000 பேருக்கு என்னென்னா விசேஷித்த மகிமை. யார் கேட்பாங்க? சம்மா இல்லையா? இவங்க சிங்காசனத்தில் உட்காந்துருக்காங்களே, வித்தியாசம் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. இதான் சிங்காசனத்தில் உட்காந்துருக்காங்களே, ஆண்டவர் சமமாக்கலையே. அவங்க ஜனங்களாக உட்காந்துட்டு இருக்காங்க, ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், எல்லாத்துக்கும் தேவனுடைய ரூபம் சாயல் இருக்கு. ஆனால் தேவனுடைய ரூபம் சாயல் இருக்கும்போது மேலே இருக்கிறவங்கலாம் பச்சை கலரும் சிகப்பு கலரும் வெள்ளை கலரும் நீல கலருமா இருந்து குரூப் குரூப்பாக உட்காந்துருக்காங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாரும் வெள்ளை கலரில் தான் இருக்காங்க, ஆனால் எல்லாரும் தேவனுடைய ரூபம் சாயலில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தெரியும்ல இவங்க வித்தியாசமானவங்கட்டு. அதே மாதிரி சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்க வித்தியாசமானவங்கட்டு. அதே மாதிரி சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு என்ன தைரியன்னு கேட்டிங்கன்னா, அகிலாண்டத்தில் எல்லா இடங்களுக்கும் போகலாம். சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு அகிலாண்டம் எத்தனை கோள்கள் இருக்குதோ அத்தனை கோள்களையும் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவதூதர்கள் இவங்களை வழி நடத்துவாங்க. அப்புறம் ஆட்சி அதிகாரம் இருக்குது, எல்லா நட்சத்திரங்களையும் ஆளக்கூடிய அதிகாரம், ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் அந்த திரளான ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பிரகாரத்திலிருந்து பல்லவத்துக்கு போனவங்க, அவங்க பல்லவத்திலேயே இருந்து ஆண்டவர் எப்பொழுதும் ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, அவங்க அயலானத்தில் எங்கேயும் போக முடியாது, ஒரே இடத்துலேருந்து ஆண்டவர் ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து அங்கங்கே டூர் போகிறாங்கல்ல, 144,000 பேர், அப்போ எவ்வளோ விசேஷித்த மகிமை. அப்படி தேவனுடைய கோபாக்கினை உபத்திரவ காலத்தில் வரும்பொழுது ஜாதிகள் கோபப்படுத்தினார்கள், ஆண்டவருக்கு கோபம் வந்தது. ஆண்டவருடைய கோபத்திலேருந்து தப்பிக்கணும்னா அவன் நேராக பிரகாரத்துக்கு ஓடி வந்துடணும். பிரகாரத்துக்கு ஓடி வந்துடுதுன்னா எல்லாத்தையும் விட்டு போட்டு தேவனை ஆராதிக்கணும், தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் பிரகாரத்தில் அவங்க வேலையே. பிரகாரத்தில் வந்துட்டு திருப்பி வெளியில் போனானா எப்படி வயலில் இருக்கிற வஸ்திரத்தை எடுக்கிறதுக்கு போன மாதிரி, மேல் வீட்டிலேருந்து கீழ் வீட்டுக்கு இறங்கின மாதிரி பிரகாரத்திலேருந்து போனானா அவனுக்கு நியாய தீர்ப்பு. ஏன்னா பிரகாரத்தில் மட்டும்தான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். பிரகாரத்துலேயும் முதலாம் கூடாரத்துலேயும் ரெண்டாம் கூடாரத்துலேயும் தேவனுடைய அக்கினி சுத்தியிலே இருந்துட்டு இருக்கும். வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து இவங்களை வந்து தொட முடியாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லது தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சதுக்காக இந்த ஜனங்க கொலை செய்வாங்க, அவ்வளோதான். மற்றபடி தேவையில்லாத காரியம் தேவனுடைய நியாயத்தீர்ப்புனா இவங்களுக்கு வராது. ஜனங்கள்னால் இருக்கிற பிரச்சனை தான் வரும்போலிய தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் கோபாக்கினை பிரகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வராது. தேவனுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு மேலே இருக்கும். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் 20-24 வரை. 2 ராஜாக்கள் 5:20-24 வரை. மனசு அவர் இடத்துல இருக்கிறான். அப்போ இவன் முதலாம் கூடாரத்திலையும் ரெண்டாம் கூடாரத்திலையும் ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். எலியாவினுடைய ஆவியை ரெட்டத்தனியாக வாங்கியிருக்காரு. இப்போ எலியாவுக்கு எவ்வளவு ஆவி இருந்ததுங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். எலியாவுக்கு எப்படி கோபம் வரும், பயங்கரமாக கோபம் வரும். என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளன்னா உடனே வானத்திலிருந்து அக்னி அரைப்பிக்கு உடனே சுட்டரிச்சிருவார். அப்படி இருக்கிறவனுக்கு எலியாவினுடைய வல்லமை எலிசாவுக்கு ரெட்டத்தனியாக வந்திருக்குது. கடைசி காலத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஆளுகளுக்கும் எலியாவின் ஆவி அனுப்புன்னு இருக்காரு. முதல்ல எலியாவின் ஆவி எலியாவுக்கு வந்துச்சு, எலிசாவுக்கு வந்துச்சு, ரெட்டத்தனியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் எலியாவின் ஆவி யாருக்கு வந்துச்சு, யோவான் ஸ்நானக்கு வந்துச்சு. யோவான் ஸ்நானம் எதுக்கு வந்தான், இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ணுவதற்காக வந்தான். அதே ஆவியை திரும்பி அனுப்புகிறாரு ரெண்டாம் வருகைக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக. எலியா ஆவியை அனுப்புகிறாரு, எலிசாவின் ஆவியும் சேர்த்து அனுப்புகிறாரு. ஏன்னா முன்மாறி பின்மாறி ரெண்டும் வருது. ஏன்னா இந்த ஜனங்களை வந்து திருத்தணும்னா அவ்வளோ சீக்கிரம் திருத்த முடியாது. அதனால் ஆண்டவர் என்ன பண்ற பின்மாறி மலையில எலியாவின் ஆவியை அனுப்புன்னு அதனாலதான் தீர்க்கு தரிசனம் பல இடங்களில் சொல்லப்பட்டது. இப்போ எலியாவின் ஆவியும் வருது, எலிசாவின் ஆவியும் வருது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட ஒரு புறஜாதி வந்தான். புறஜாதி யாரு? நாகமான் கிறிஸ்தவராஜ். இந்த மாதிரி கேள்விப்பட்டு அவன் வந்தான். அவன் என்ன பண்ணான்? இந்த எலிசா அவனை கூட்டிட்டு போய், எப்பா இங்க உக்காரு, நீ இப்படி தடை விடுற, இப்படி தடை விடுற, இங்க வா முட்டி போடு, இதை பண்ண அதை பண்ணுட்டு அவனை வீட்டுக்குள்ள கூட கொண்டு போகல. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள அவனை கொண்டே போகல. ஏன்னா இவனை குஷ்டரோகி. அவனை பிரகாரத்திலே நிக்க வச்சுட்டான். பிரகாரத்தில் நிக்க வச்சுட்டு என்ன பண்றான்? ஒண்ணும் சொல்ல போய் ஏழுதான ஏழுதான முங்கி போன்ட்டான். ஆமா, முங்கிட்டான், போன்ட்டான், உள்ள சேர்க்கவே இல்லை. ஏன்னா புறஜாதி பிரகாரத்துக்குள்ள தான் நிக்கிறதுக்கு தகுதியானவன். அவனை எந்த விதத்திலும் உள்ள கொண்டு வரக்கூடாது. அப்படி பிரகாரத்தில் இருக்கிறவன் ஒரு நன்மையை வாங்கிட்டு அவன் போறான். இந்த முதலாம் கூடாரத்தில் ரெண்டாம் கூடாரத்தில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கான் பாரு. இந்த ஊழியக்காரன் ஒருத்தன் ஊழியக்காரனுக்கு உதவி செய்யறவன். அவன் என்ன பண்றான்? பிரகாரத்துக்கு வந்துட்டு அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவர் நிறைய எங்க எஜமானுக்கு கொடுத்தாரு, இவர் எதுவுமே வாங்கல. இவருக்கு பிழைக்க தெரியாது. அவனு சொல்லிட்டு என்ன பண்றான்? இவன் பின்னாலேயே ஓடுறான், கேகாசி ஓடுறான். ஓடி ஓடி பார்த்தானா அவன் என்ன பண்றான்? சரி, யஜமான் தான் அனுப்பியிருப்பானா இருக்குன்ட்டு அவன் கொடுக்குற பதில நிறைய கொடுத்து வேலைக்காரனையும் சேர்ந்து அனுப்பியிருக்கான். அனுப்பணும்னா அதை வாங்கிட்டு அதை கொண்டு வீட்டில் வச்சுட்டான். அப்போ ஊழியம் செய்யறவங்களுக்கு உதவிக்காரங்களா இருக்கிறவங்க பிரகாரத்தில் வந்த ஜனங்கிட்ட எதையும் எதிர்பார்க்க கூடாது. பிரகாரத்தில் வந்துட்டு போனான்னா அவன் அத்தோட சரி, எஜமான் என்ன நினைக்கிறானோ அதன்படிதான் நடந்துக்கணும். இப்போ எஜமானுக்கு விரோதமாக அல்லது ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக நன்மை செய்வதற்கு பதிலாக அல்லது நன்மை செய்ய வந்தவங்ககிட்ட ஏதாவது ஆதாயத்தை எதிர்பார்த்து கேஎஸ்சி மாதிரி யாராவது முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை, அதுக்கடுத்து பார்ப்போம். ரெண்டு ராஜாக்கள் 5:25-27 வரை. பின்பு என்ன பண்றான்? நாகம்மானுடைய வேலைக்காரங்க திரும்புறாங்க, ரதத்திலிருந்து இறங்குறான் நாகம்மான். இது பார்க்கும் போது இந்த எலிசா என்ன சொல்றான்? அவன் இறங்கும் போது என் மனம் உங்கூட பேசவில்லையா? அப்படின்னா எலிசா கிட்ட ஏமாத்திட்டு வந்துட்டு இந்த மாதிரி தப்பான காரியத்தை செய்யறமேன்ட்டு உன்னுடைய மனசாட்சி உனக்கு உணர்த்தலையா அப்படின்னு கேட்கிறேன். அந்த மனசாட்சி உணர்த்தினதையும் மீறி அவங்ககிட்ட அந்த பொருளை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் எலிசா என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, அதுக்கு முன்னால இந்த பணத்தை நீ வாங்கின கரெக்ட், பேசவில்லையா பேசவில்லையான்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பணத்தை வாங்குறதற்கும் சொத்து சேர்க்கறதுக்கு இது நேரமா, வஸ்திரங்களையும் ஒளிவுத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிலையும் வேலைக்காரிலையும் வாங்குறதுக்கு இது காலமா? அப்போ சொத்து சேர்க்கறதுக்கு நேரம் இல்லை, வஸ்திரங்களை வாங்குறதுக்கு நேரம் இல்லை, ஒளிவுத்தோப்புகளை வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, திராட்சை தோட்டங்களையும் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆடுகளையும் வாங்குறதுக்கு நேரம் இல்லை, வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கு நேரம் இல்லை, வேலைக்காரிகளையும் வாங்குவதற்கு இது காலம் அல்ல. ஏன்னா எல்லாத்தையும் ஆண்டவர் அழிக்க போறார், கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது. அதனால நீ வந்து காசை வாங்கி இந்த பூமியில என்ன செஞ்சாலும் அது உனக்கு சாபமாக தான் மாறும். ஏன்னா நம்ம இருக்கிற காலம் அந்த காலத்தில் நம்ம வாழலை. அப்போ அன்னைக்கு வந்து எலியா எப்படி இருந்தான், அன்னைக்கு வந்து ஒட்டை இல்லை எலியா வந்து என்ன எப்படி இருந்தான், இந்த ஒட்டகத்தை உடுத்திட்டு காட்டில் என்னமோ பைத்தியக்கார மாதிரி அணைஞ்சிட்டு இருந்தான். அப்போ எலிசாவுக்கு ரெட்டத்தனி ஆகி வரும்போது இவன் என்ன பண்ணுறான், இவன் வந்து இவன் ஞானமாக இருந்துட்டு இருக்கிறான், ஆனாலும் வந்து அந்த ஆவியினுடைய பலத்தோடு இருந்துட்டு இருக்கான். அப்போ வந்து சொத்து சேர்க்கறதுக்கு போகலை, ஒளிவு தோப்பு வாங்கலை, திராட்சை தோட்டத்தை வாங்கலை, ஆடு மாடுகளை வாங்கலை, வேலைக்காரிகளையும் சம்பாதிச்சு வைக்கல. ஏன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறவங்க தான், தேவனுடைய திட்டத்தை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தோட வாழ்ந்துட்டுருக்குற மனுஷன். அப்போ அவங்ககிட்ட இருக்கிற வேலைக்காரன் இந்த பிரகாரத்தில் வந்துட்டு போன ஆளுகிட்ட பணத்தை வாங்குறதுக்கு ஓடுனானா அவனுடைய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் செய்யலான்னு ஆசைப்பட்டுருக்கிறான், பணத்தை சேர்த்தலான்னு ஆசைப்பட்டுருக்கிறான், வஸ்திரங்களை சேர்க்கலான்னு ஆசைப்பட்டுருக்கிறான், ஒளிவுத்தோப்புகளை வாங்கலான்னு ஆசைப்பட்டுருக்கிறான், திராட்சை தோட்டங்களை வாங்கலான்னு ஆசைப்பட்டுருக்கிறான். இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான காலம் இல்லை. அதனால் பிரகாரத்தில் ஊழியக்காரங்களை தேடி வர்றவங்க அல்லது உபத்திரவகால ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்களை தேடி வர்ற புறஜாதிகிட்ட ஊழியக்காரங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க யாராவது போய் அவங்கக்கிட்ட ஆதாயத்தை எதிர்பார்த்தாங்கன்னா அந்த ஆதாயம் அவர்களுக்கு சாபமாக மாறிவிடும். எப்படி சாபமாக மாறுது? 27 வசனம்,
ஆகையால் நாகமானின் புத்தகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் குறைந்த மழை நிறமான புஷ்பவரியாகி அவன் சமூகத்தை விட்டு
பார்த்து தண்டனை என்ன, உடனே கலரை மாத்திட்டாரு. எலிசா என்ன பண்ணிட்டாரு, உடனே என்ன பண்ணிட்டாரு, அவன் கலரை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார். நீ எங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ போய் மற்ற ஜனங்கிட்டையும் நீ ஏமாத்துவேன். நீ ஒன்றும் இல்லை, பிரகாரத்துக்கு வந்தவங்ககிட்டயும் நீ போய் ஏமாத்தினே இல்லை. நீ நாளைக்கு என்ன பண்ணுவேன், நான் எலிசாட்ட வேலை செஞ்சாலும் சொல்லிட்டு நீ எல்லாத்துக்கிட்டையும் போய் ஏமாத்துவேன். அதனால் என்ன பண்ணுறான், உடனே உன்னுடைய கலரை மாற்றிடுறேன். உடனே குஷ்டம் வந்தது, உடனே தேவனுடைய சமூகத்தை விட்டு போனான். முடியவே முடியாது, எந்த காரணத்தை கொண்டு வர முடியாது. ஏன்னா குஷ்டரோகத்தை சுகமாக்குற ஆளுகிட்ட தான் இவன் வேலை செய்கிறான். அப்போ இன்னொருத்தனுடைய பொருளுக்காக ஆசைப்பட்டு எஜமான் வேண்டான்னு சொன்னான், ஆனாலும் அந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டு பின்னாலேயே ஓடி போனதுனால சரி அவனுடைய வியாதி உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோர்தானில் 7 தடவை முங்கி யோர்தான் தண்ணியில் விட்டுட்டான். அந்த யோர்தான் தண்ணியில் விட்டதை இவன் போய் உடனே காசு கொடுத்து வேலைக்கு வாங்கி வேண்டான். பாருங்க, பிரகாரத்துக்கு வர்றவங்க எத்தனையோ பாவங்களையும் சாபங்களையும் விட்டுட்டு ஆண்டவர் ஆராதனைக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஜனங்கிட்ட ஊழியக்காரங்கிட்ட அசிஸ்டண்டாக வேலை செஞ்சிட்ருக்கிறானே ஆட்கள் அவங்ககிட்ட ஆராதித்தாடுறதுக்கு போய் என்னாகும், அவன் என்னென்ன பாவத்தெல்லாம் விட்டுட்டு வந்தானோ அத்தனை பாவத்தையும் இவன் தான் சமக்க வேண்டியது வரும். அதனால் ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்கிறதில் தான் கருத்தாக இருக்கணும் பிரகாரத்தில் ஆராதனை செய்கிறவர்கள். இல்லைன்னா பிரகாரத்தை விட்டு வெளியில் போனால் நியாய தீர்ப்பு தான். அதனால் உலகம் முழுவதும் இந்த காரியம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். 3.5 வருஷம் அது நடக்கும். குறிப்பாக 3.5 வருஷத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லாட்டினா தேவனுடைய நியாய தீர்ப்பு பற்றி எரியும். அதனால் ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது தேவனுடைய கோபம் உண்டது. அப்போ தேவனுடைய வார்த்தையை சரீரத்திலும் ஆவி ஆத்மாவிலும் பின்பற்றாதவங்க எல்லாருமே புறஜாதி தான். அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, விசுவாசி இல்லாமல் இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரன் இல்லாமல் இருந்தாலும் சரி, யார் தேவனுடைய வார்த்தைகளை சரீரத்திலும் ஆவி ஆத்மாவிலும் உண்மையாக பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்கள் தான் ஆவிக்குரிய யூதர்கள், மற்றவர்கள் எல்லாம் புறஜாதிகள். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை அவன் புறம்பாக தான் வச்சிட்ருக்கிறான், சரீரத்துக்குள்ளேயும் கொண்டு போகலை, ஆவி ஆத்மாவுக்குள்ளேயும் கொண்டு போகலை. அதனால் தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு சமீபமாக தான் வச்சுட்டுருக்கிறான். அப்படின்னா ஒரு மேற்பூச்சா வெள்ளையடிக்க பல்ல கல்லறை போல தான் இருந்துகிட்ருக்கிறான். வெளித்தோற்றமாக தான் கிறிஸ்தவனாக இருந்துகிட்ருக்கிறான், வெளித்தோற்றமாக தான் தேவனுடைய மனுஷனாக காணப்படுறான், அல்லது பிரயாணத்திலிருந்து ஆண்டவர் ஆராதிக்கிற மனுஷனாக தான் அவன் தன்னை வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறான். அவன் தேவனுடைய வார்த்தையை சரீரத்தில் ஏற்றுக்கொள்ளலை, ஆவி ஆத்மாவில் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் பிரயாணத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்க எல்லாருமே தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கணும், பத்தாவதுக்கு முதலாம் கூடாரமாகிய தேவனுடைய ஆலயத்துக்கும் இரண்டாம் கூடாரமாகிய தேவனுடைய பலிபீட ஊழியம் செய்கிறவர்களுக்கும் அவர்கள் உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யாமல் அவர்களுக்கு தீமை செய்ய நினைக்கிற போது நாகமாண்டிய குஷ்டரோகம் அவர்களை பின்தொடரும். அல்லது எந்த மாதிரி பாவத்திலிருந்து பிரகாரத்துக்கு வந்திருக்காங்களோ அதே மாதிரி பாவங்கள் ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்படுறவங்களுக்கு அவர்களை பின்தொடரும். அதனால் கடைசி ஏழாம் எக்காலம் ஊறப்போகிறது. ஊதியாச்சு, இப்போ ஒவ்வொன்றா ஊதிட்டு இருக்கிறான். அது அடுத்த வாரம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கும் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம பிரகாரத்திலேருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோமா, முதலாம் கூடாரத்திலேருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோமா, ரெண்டாம் கூடாரத்திலேருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோமாங்கிறத நாம் ஒவ்வொருவரும் கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறோம். பிரகாரத்திலேருந்து ஆராதிக்கிறவன் ஆண்டவரை கையை உயர்த்தி எப்படி ஆராதிப்பான், ஆண்டவரே என்னை ஆபத்திலேருந்து பாதுகாத்தீர், உங்களுடைய அரவணைப்புக்குள்ளே கொண்டு வந்தீர். ஏன்னா பிரகாரம் சுற்றியுமே அக்னி முதலாக நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கோம். தேவனுடைய கோபாக்கனி வராது, ஜனங்கள் பக்கத்துலேருந்து வந்தால் வந்தது தான். அப்போ பிரகாரத்துக்கு வந்திருக்கிறவங்க பைபிள் படிப்பாங்க, ஜபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் ஆராதிப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு பிரகாரத்தில் இருந்துட்டு ஆண்டவர் ஆராதிக்காமல் அப்படியே கையை கட்டிட்டு தூங்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? எல்லாரும் பிரகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு பிரகாரத்தில் இருந்தாலும் கூட ஆண்டவர் ஆராதிக்கிறதும் இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை. ஆனால் நாம் வந்து அப்படி இல்லாமல் தேவனுடைய பிரகாரமாகிய விசுவாசிகளாக இருந்தாலும் நாம் வேதத்தை வாசித்து சிந்தித்து தியானித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி தேவனுடைய ஆபத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வோம். ஏன்னா பிரகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்காதவங்களுக்கு பிரகாரத்தில் கூட இடம் இல்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்பான், நாங்கள்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோமே, நீ ஆராதிக்க மாட்டேங்கிறன்ட்டு. ஆராதிக்கலைன்னா வியாதிகளாக கஷ்டம் எதாக இருந்ததுன்னா இந்த பிரகாரத்துக்குள்ள இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அவனை தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு பிரகாரத்தில் ஒருத்தர் இருக்கான், அப்படி பாட்டு பாட மாட்டேங்கிறான், ஜபம் பண்ண மாட்டேங்கிறான், பைபிள் படிக்க மாட்டேங்கிறான், பிரகாரத்தில் உட்காந்து தூக்கிட்டே இருக்கிறான். ஆனால் பிரகாரத்துக்கு எப்படியே வந்துட்டான், அவனை என்ன பண்ணுவாங்க, வெளியில தூக்கி போறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா தேவனுடைய கோபாக்கனி பத்தி எரியுது இல்லை, அங்க கொண்டு வந்து விடுவாங்க. இங்க இந்த மாதிரி தூங்கிட்டே கிடக்குறாங்க, பாட்டு பாட மாட்டேங்கிறாங்க, ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கை தண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணலாம்னா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வியாதி ஏதாவது இருந்ததுன்னா சுகமாக்குவாங்க. என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து இப்படி இருக்காத ஆண்டவர் உனக்கு இந்த நன்மை செஞ்சிருக்காரு, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உனக்கு காத்துட்டு இருக்குது, அதனால தேவனை ஆராதிச்சா தான் அது கிடைக்கும். நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட வந்து நேரடியாக வர்றது, நாங்கள் வந்து அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், மற்ற ஜனங்களுக்கு இந்த ஆலோசனை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். தேவனுக்கு தந்த ஆசீர்வாதம் வேணும்னா தேவனுடைய வார்த்தையை படிக்கணும், சிந்திக்கணும், தியானிக்கணும், பேசணும். அப்படி செஞ்சால் தான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணுறோம். அதனால் நீங்களும் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற துக்கம் போகும், சோர்வு போகும், கவலை போகும், எல்லாமே போகும். அப்படியாக நாம் பிரகாரத்தில் இருந்தாலும் சரி, முதலாம் கூடாரத்தில் இருந்தாலும் சரி, ரெண்டாம் கூடாரத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மளை எந்தெந்த இடத்துக்காக நம்மளை அழைத்திருக்காரோ அந்த இடத்துல உண்மையுள்ளவர்களாக இருந்து நாம் பல்லவத்தில் நாம் தேவனை சந்திப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.